கீர்த்தனை வீடு சேர்க்கும் சைவ சித்தாந்தம். அன்பு வணக்கம் நண்பர்களே, இறையருளால் கற்க கசடர அறக்கட்டளையின் முயற்சியில் நம் ஐயா கம்பபாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்கள் அருளும் சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள் இரண்டாம் பாடம் ஞானாசிரியர் உமாபதி சிவம் அருளிய திருவருட்பயன் வகுப்பு 28.
இங்கே சிவம் பத்தி ஒரு மேற்கோள் சொல்றாரு இல்லையா,
சொல்லுங்க.
சிவ தத்துவமும் சக்தி தத்துவமும் உருவம் இல்லாதவே ஆயினும் கீறு போலவும் வட்டம் போலவும் ரூபிக்கப்படும். சிவலிங்கம்
ரூபிக்கப்படும் என்றால் வடிவம் உரைக்கப்படும். இந்த நான் சொல்றேன் ஒரு புது சொல்லுங்கிறதுக்காக சொல்ல ரூபிக்கப்படும். இந்த சிவத்துக்கும் சக்திக்கும் உண்மையிலே வடிவம் இல்லை. தத்துவங்களை பிரிக்கிற பொழுது ரொம்ப சூக்மமான நிலை உள்ளவை என்று பேசப்படுகிறது. அந்த அப்படி இருந்தாலும் கூட அதற்கு ஒரு ஒரு குறியீடு காட்டுகிறார்கள். சிவத்துக்கு ஒரு கீறு, சக்திக்கு சுழி, இது ரெண்டும் சேருகிற பொழுதுதான் அந்த ஊனா என்றது வருகிறது என்று நான் உங்களுக்கு முன்பு சொல்லியிருக்கிறேன். ஊனா என்பது பிள்ளையார் சொல்லி என்றால் சிவ சக்தி அந்த ரெண்டினுடைய குறியீட்டை இணைத்து வருகிறது. அதைத்தான் இங்கே சொல்லுகிறார். அதை திருப்பி படியுங்கள்.
சிவ தத்துவமும் சக்தி தத்துவமும் உருவம் இல்லாதவே ஆயினும் கீறு போலவும் வட்டம் போலவும் ரூபிக்கப்படும்.
கீறு என்ற சொல் நீங்கள் பயன்படுத்துகிற சொல்லா? வட்டம் போலவும்
நீங்க சொல்லிதான் தெரியும்.
உங்க ஊர்ல பிரயோகத்துல இல்லையா?
ஒளிக்கீற்று இல்ல கோடுதான் சொல்லுவோம். அந்த இடத்துல நீங்க சொல்ற இடத்துல கோடுதான்
சொல்லுவோம். கீறிட்ட இடங்களை நிரப்புக என்று இங்க இந்த சின்ன வயசுலயே பாடம் சொல்லுகிற பொழுது இந்த இடைவெளி விட்டு நீங்க கோடிட்ட இடங்களை நிரப்புக, நீங்க கீறிட்ட இடங்களை நிரப்புக என்று சொல்வார்கள். இது யாழ்ப்பாணத்துல பரவலாக பிரயோகத்தில இருக்கிற விஷயம்.
சிவ தத்துவமும் சக்தி தத்துவமும் உருவம் இல்லாதவே ஆயினும் கீறு போலவும் வட்டம் போலவும் ரூபிக்கப்படும். சிவலிங்கம் நீண்டதாய் நாதரூபமாகவும் பீடம் வட்டித்த விந்து ரூபமாகவும் முறையே சிவமாயும் சக்தியாயும் அமைந்துள்ளன.
சிவலிங்கத்தின் ரூபத்தில் இந்த வடிவம் பொருந்தி இருக்கிறது என்கிறார். மேற்கு நாட்டார் வந்து நம்முடைய சிவலிங்கத்தை பார்த்து அது ஒரு காமக்குறியீடு என்று சொல்கிறார்கள். செக்ஸினுடைய வடிவம்தான் அந்த காலத்திலே இப்படி ஆக்கி இருக்கிறார்கள். அதாவது லிங்கத்தை சுற்றி இருக்கிற அந்த வட்டம் என்பது பெண்குறியாகவும் நடுவிலே இருக்கிற லிங்கம் ஆண்குறியாகவும் கருதி அவர்கள் அப்படி சொல்கிறார்கள். தத்துவம் விளங்குவது அவர்களுக்கு கஷ்டம் என்றபடியால் அவர்களுடைய பார்வையிலே அது அப்படி படுகிறது. அதிலே உண்மை இல்லாமலும் இல்லை என்றால் நாங்கள் சிவத்தைத்தான் லிங்கம் என்கிறோம், சக்தியைத்தான் பீடம் என்கிறோம். ஆகவே அந்த அவர்கள் அப்படி நினைத்தாலும் தப்பில்லை. ஆனால் இவர்கள் சொல்லுகிற அந்த கீழ்நிலை காமத்துக்கு அப்பாலே மேல்நிலையிலே சிவமும் சக்தியும் இணைந்திருப்பதான ஒரு குறியீடாகத்தான் லிங்கம் அமைக்கப்பட்டிருக்கிறது என்பது நமக்கு தெரிந்து கொள்ள வேண்டும். சிவலிங்கத்தை பார்த்தவர்களுக்கு தெரியும், அதிலே பல நுட்பங்கள் பண்ணி வைத்திருக்கிறார்கள். நாம் பொதுவாக மேலோட்டமாக பார்க்கிற பொழுது அது தெரிவதில்லை. ஆவுடையார் என்கிற கல் தனிக்கல்லாக இருக்கும் லிங்கத்திலே, பெரும்பாலும் அப்படித்தான் அமைப்பார்கள். அபூர்வமாக சில நேரத்திலே ஒரே கல்லிலே லிங்கமாக சேர்த்து அமைத்து விடுவார்கள். ஆனால் லிங்க அமைப்பு முறை என்று தனியே நூல் வந்திருக்கிறது. அந்த நூலிலே விவரம் சொல்லுகிற பொழுது ஆவுடையார் தனிக்கல்லாக செய்வார்கள், லிங்கத்தை தனிக்கல்லாக செய்வார்கள். அது செய்வதற்கெல்லாம் சிற்ப சாஸ்திரத்திலே எத்தனையோ நுட்பங்கள் சொல்லுகிறார்கள். நான் முன்பும் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், அந்த லிங்கம் படிக்கிற பொழுது சிற்பாசிரியன் அந்த லிங்கம் படித்து முடிக்கும் வரைக்கும் அவனுக்கு பக்கத்திலே ஒரு மணியை கட்டி அந்த ஒளி எழுப்பப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் என்பது சிற்ப சாஸ்திர விதி. அந்த மணிச்சத்தத்தை கேட்டுக்கொண்டுதான் அவன் அந்த சிற்பத்தை செதுக்க வேண்டுமா? நான் நினைக்கிறேன் அந்த நாதம் என்ற அடிப்படையிலே அதையெல்லாம் கொண்டு வந்திருப்பார்கள். ஒன்றும் விஷயம் இல்லாமல் செய்திருக்க மாட்டார்கள். அப்படி அந்த லிங்கக்கல் வகுக்கிற பொழுது எல்லா விஷயத்தையும் அதுக்குள்ளே கொண்டு வந்து அடக்கி விடுவார்கள். ஆவுடையார் ஒரு பக்கம் இருக்கும், லிங்கம் தனியே இருக்கும். லிங்கத்தை செய்து அது லிங்கம் மூன்று பகுதியாக பிரிக்கப்பட்டிருக்கும். மேலே இருப்பது அந்த வளைந்த பகுதி, நடுவிலே எண்கோணம், கீழே சதுரம். அந்த சதுரம் என்பது பீடமாக இருக்கும், நடுவிலே எண்கோணமாக இருக்கும், மேலே வட்டமாக இருக்கும். பிறகு இந்த ஆவுடையாருக்குள்ளே இந்த லிங்கத்தை இறக்க வேண்டும். இப்ப பாருங்க, அவர்கள் காமக்குறியீடா சொன்னா அப்படியும் எடுக்கக்கூடிய மாதிரிதான் இருக்கிறது. அது பொருந்துகிற இடம், அந்த லிங்கமும் ஆவுடையாரும் பொருந்துகிற இடம் எண்கோணமாக இருக்கும். இந்த லிங்கத்தினுடைய மூன்று பிரிவையும் ருத்ரன், சிவன், விஷ்ணு, பிரம்மன் என்று மூன்று, இந்த விஷ்ணு பகுதி, சிவ ருத்ரன் பகுதி, பிரம்மன் பகுதி என்று மூன்றாக பிரிக்கிறார்கள். இது ரெண்டையும் சேர்த்து வைத்ததுதான் லிங்கரூபம். லிங்கரூபத்தினுடைய வழிபாடு, லிங்கரூபத்துக்கு போக சிவன் என்று பெயர். லிங்கத்தை வழிபடுகிற பொழுது நிறைய நல்லனுபவங்கள் நமக்கு கிடைக்கும் என்பது சொல்லுகிறார்கள். அந்த லிங்கத்தினுடைய பகுதியைத்தான் இங்கே அவர் எடுத்து சொல்லுகிறார். அப்படிங்கள்.
சிவலிங்கம் நீண்டதாய் நாத ரூபமாகவும், பீடம் வட்டித்த விந்து ரூபமாகவும் முறையே சிவமாயும் சக்தியாயும் அமைந்துள்ளன. நாதம் லிங்கமித்யேயம் பிந்து பீடம்.
வடிவத்தையே பாருங்கள், அந்த வடிவத்தையே பாருங்கள். நாங்கள் சிவனுக்கு கீறு என்று சொன்னோம், சக்திக்கு வட்டம் என்று சொன்னோம். அந்த அந்த லிங்க அமைப்பே அப்படித்தான் இருக்கிறது. அந்த ஆவுடையார் என்பது வட்டம், மேலே இருக்கிற லிங்கம் என்பது கீறு. அந்த ரெண்டும் சேர்ந்த ரூபமாகத்தான் லிங்கத்தை பார்க்கிறார்கள்.
நாதம் லிங்கமித்யேயம் பிந்து பீடம் உதாகிருதம் என்பதை வாதுளத்தில் காண்க.
சப்தம், சப்தத்துல ஏதோ பிரச்சனை வருது.
இந்த பிந்து பீடம் உதாகிருதம் என்பதை வாதுளத்தில் காண்க.
வாதுளம் என்பது வாதுளாகமம் என்று ஒரு ஆகமம் இருக்கிறது. அந்த ஆகமத்திலேயே இந்த ஸ்லோகம் வருகிறது. அந்த ஸ்லோகம் என்ன சொல்லுகிறது என்றால், இந்த நாதரூபம் என்ன, விந்து ரூபம், இந்த ரெண்டு ரூபத்தினுடைய சேர்க்கையாக லிங்கம் இருக்கிறது என்பதை வாதுளாகமத்திலே சொல்லி இருக்கிறார்கள் என்று அவர் எடுத்து காட்டுகிறார்.
இந்த சிவம் சதாசிவம் எனவும் சக்தி மனோன்மணி எனவும் சொல்லப்படும்.
சிவம் எந்த, இந்த சிவம் என்று எதை சொல்லுறார், லிங்கத்திலே வர்றதையா?
ஆமாங்க ஐயா. இந்த சிவம் சதாசிவம் எனவும் சக்தி மனோன்மணி எனவும் சொல்லப்படும்.
லிங்கத்துக்கான சக்தியை மனோன்மணி என்று சொல்வார்கள்.
லிங்கே சம்பு சமுத்பூதோ நாம்னா சதா சிவனேது, பீடே சக்தி சமுத்பூதோ நாம் செய்வ மனோன்மணி என்று சுப்ரபேதம் கூறுகின்றது.
சுப்ரபேத ஆகமம் கூறுகிறது. சுப்ரபேதம் கூறுகிறது என்றால் சுப்ரபேத ஆகமம் கூறுகிறது. பரங்கள் உரையாசிரியர்கள் இந்த ஆகமங்கள் எல்லாம் படித்து விட்டு உரை எழுதுகிறார்கள். அவர்கள் பீடத்தை சொல்கிற பொழுது மனோன்மணி என்று அந்த பீடத்தை, அந்த சக்திக்கு பெயர் என்றும், லிங்கத்துக்கு சதாசிவன் என்று பெயர் என்பதையும் நிரூபணம் பண்ணுகிறார்கள். ஆகமங்கள் அப்படி அந்த பெயர் பதிவை ஸ்லோகமாக சொல்லி இருக்கிறது என்று எடுத்து காட்டுகிறார்.
குடிலையாகிய பிரணவமே சகல தத்துவங்களுக்கும் மேலாய் நிற்றார் போலும், அதற்கு கர்த்தாவாகிய விநாயக கடவுள் முதல் வணங்கப்படுவதும், பிரணவாகரம் மந்திரங்கள் எல்லாவற்றிற்கும் முதலில் உச்சரிக்கப்படுவதும் ஆம்.
திருப்பி படிங்க.
குடிலையாகிய பிரணவமே சகல
தத்துவமே சுத்தமாயிக்கு ஒரு பெயர். அது நாங்கள் ஏற்கனவே படித்தோம், அவர் முன்னே சொல்லி இருக்கிறார். அந்த சுத்தமாயாகிய பிரணவமே என்று அதற்கு பொருள், குடிலையாகிய பிரணவமே. இந்த ஓம் என்ற மந்திரத்திற்கு இருக்கக்கூடிய சக்தியை சொல்கிறார்கள். என்னவென்றால், அது நாதம் நாதம் பிந்து இரண்டினுடைய சேர்க்கை தான் ஓங்காரம். அது அந்த ஓங்காரம் என்ற மந்திரத்தினுடைய சிறப்பு. ஆக தொடக்கமாக இருக்கக்கூடிய முதலாவது இரண்டாவது தத்துவங்களினுடைய சேர்க்கையாக அந்த பிரணவ தத்துவம் அமைகிறது. படியுங்கள்.
குடிலையாகிய பிரணவமே சகல தத்துவங்களுக்கும் மேலாய் நிற்றார் போலும், அதற்கு கர்த்தாவாகிய விநாயக கடவுள் முதல் வணங்கப்படுவதும்.
அந்த பிரணவ தத்துவத்துக்கு தலைவராக இருக்கக்கூடியவர் விநாயக பெருமான். எல்லா தத்துவங்களுக்கும் முன்னால் இருக்கக்கூடிய தத்துவங்களின் ரூபமாக இருக்கிறபடியால் தான் எந்த காரியம் தொடங்குகிற பொழுதும் விநாயகனை வழிபட்டு தொடங்க வேண்டும் என்பது நம்முடைய புராணங்கள் இதிகாசங்கள் சமய தத்துவங்கள் சொல்லுகிற கதை. இதிலே ஒரு செய்தியை சொல்லிவிட்டு போகிறேன். சிவன் முப்புறங்களை எரிக்க தலைப்படுகிற பொழுது விநாயகரனை வழிபடாதபடியால் அவருடைய அச்சு முறிந்தது, தேர் அச்சு முறிந்தது என்ற கதை என்றால், இங்கே வருகிற பிரணவ விநாயகர் என்பது மூலமாக இருக்கக்கூடிய சிவத்தை சொல்லுகிறவர்கள். பின்னாலே முப்புறம் எரிக்கப்பட்ட சிவன் என்பவர் அவர் ருத்ரர்களிலே ஒருவராக இருப்பார். ஆகவே இதிலே விநாயகரா சிவனா என்று பட்டிமண்டபங்கள் ஒன்றும் நடத்த தேவையில்லை. மூலமாக இருக்கக்கூடிய தத்துவ இணைப்பாக இருக்கக்கூடிய பிரணவ ரூபர் தான் விநாயக பெருமான். அவரை வழிபட்டு தொடங்கினால், மூலத்தை வழிபட்டு தொடங்கினால் பின்னாலே வருகிற செயல்கள் சரியாக அமையும் என்பதுதான் நம்முடைய சமய வழிபாட்டினுடைய அடிப்படை.
குடிலையாகிய பிரணவமே சகல தத்துவங்களுக்கும் மேலாய் நிற்றார் போலும், அதற்கு கர்த்தாவாகிய விநாயக கடவுள் முதல் வணங்கப்படுவதும், பிரணவாகரம் மந்திரங்கள் எல்லாவற்றிற்கும் முதலில் உச்சரிக்கப்படுவதுமாம்.
பிரணவாகரம் என்பது அந்த அச்சரத்தை சொல்கிறார். ஓம், அதை ஓரெழுத்து, ஓம் என்பதை ரெண்டு எழுத்தாக கூட கொள்ள மாட்டார்கள். ஓம் என்பது ஓரெழுத்தாகவே கொள்வார்கள். அதனாலே தான் அதையே ஒரு எழுத்தாக சொல்கிறார். பிரணவாகரம் முதலில் சொல்லப்படுவது, அதாவது ஒரு மந்திரத்தை சொல்வதற்கு முன்பாக சில மந்திரங்களை சொன்னால் அந்த மந்திரங்களினுடைய சக்தி அதிகரிக்கும். சில பதங்களை சொன்னால் என்று நினைக்கிறேன், அதை எப்படி இன்றைய உலகத்திலே வைத்து விளங்கப்படுத்துவது, அது நிறைய, அதாவது குறித்த ஒரு சக்தி உள்ள ஒரு விஷயத்துக்கு ஒரு சின்ன பொருளை அதனோடு சேர்த்து விட்டால் அதனுடைய சக்தி பன்மடங்காக மாறிவிடும். அப்படி நாங்கள் இன்றைக்கு பல விஷயங்கள் விஞ்ஞானபூர்வமாக நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அது நீங்கள் தான் அதை என்ன சொல்ற, சின்ன ஒரு கருவியை அதனோடு இணைத்து விட்டால் அந்த கருவி தருகிற சக்தி பல மடங்கு அதிகரிக்கும். அதுபோல
என்னையா
சொல்லுங்க,
பெரியவர்களை வந்து திருன்னு சொல்லுவாங்க,
திரு சத்தம் போதாம இருக்கு.
மரியாதைக்குரியவங்களை சொல்லும் போது திருன்ற ஒரு வார்த்தை சேர்க்கும் போது இந்த மரியாதை
வரும். ஆமா ஆமா ஆமா, அது அது மாதிரி சொல்லலாம். அதை விட கருவிகள்ல கூட, இன்றைக்கு விஞ்ஞான கருவிகள்ல கூட ஒரு குறிப்பிட்ட பவராக இருக்கிற கருவியை அதனுடைய பவரை கூட்டுவதற்கு ஏதாவது ஒரு சிறு அங்கத்தை அதனோடு சேர்த்து விட்டால் அதனுடைய பவர் அதிகரிந்த வாகனங்கள்ல கூட அப்படி இருக்கும். எனக்கு உடனே ஞாபகத்துக்கு வருவதாக இல்லை. அப்படி ஒரு சின்ன பொருளை சேர்த்து விட்டால் அது அதனுடைய சக்தி அதிகமாகிவிடும். அதுபோல சில பதங்களை மந்திரங்களுக்கு முன்பாக சொல்லுகிற பொழுது அல்லது பின்பாக சொல்லுகிற பொழுது அந்த மந்திரத்தினுடைய சக்தி பன்மடங்கு அதிகரிக்கிறது என்று நம்முடைய ஆகமங்கள் சொல்லுகின்றன. அதிலே முக்கியமானதாக சொல்லப்படுகிறது இந்த பிரணவ மந்திரம். பிரணவ மந்திரத்தை அச்சரங்களுக்கு முன்னாலே சொல்வார்கள், பின்னாலும் சொல்வார்கள். அப்படி சொல்லுகிற முறைமை, இந்த மந்திரங்களுக்கு முன்னும் சேர்ப்பதுண்டு பின்னும் சேர்ப்பதுண்டு. அப்படி பின்னே சேர்க்கிற மந்திரங்கள் ஏழு மந்திரங்கள் வைத்திருக்கிறார்கள், ஏழு மந்திரங்களை சொல்லி இருக்கிறார்கள். அந்த ஏழு மந்திரங்களையும் மந்திரங்களோடு ஏற்கனவே இருக்கிற மந்திரத்தோடு சேர்த்து சொல்லுகிற பொழுது அதனுடைய சக்தி பன்மடங்காகும். அந்த ஏழு மந்திரங்களுக்கும் ஏதோ ஒரு பெயர் சொல்வார்கள், நான் முன்பு உங்களுக்கு அதை சொல்லி இருக்கிறேன். சப்தகோடி மகாமந்திரம் என்று பெயர். சப்தகோடி மகாமந்திரங்கள் என்று ஏழு மந்திரங்கள் சொல்லுகிறார்கள். அது பற்றிய விவரம் பின்னுக்கு வரும். அதிலே இந்த அஸ்திராயப்பட்டு அப்படி போன்ற மந்திரங்கள் எல்லாம் இருக்கின்றன. இல்ல பட் என்றது ஒன்று, அதுபோல சுவாகா என்பது ஒன்று, சில சில சொட்
என்னையாட்டன்.
ஆமா, அதிலே அந்த அப்படி சில விஷயங்களை சேர்க்கிற பொழுது சக்தி கூடுகிறது என்கிறார்கள். அது அந்த சப்தகோடி மகாமந்திரம் என்றால் கோடி என்பது கோடியை குறிப்பதில்லை, கோடி எண்ணிக்கையை குறிப்பதில்லை. கோடி என்பது பின்புறம், வீட்டினுடைய கோடியிலே என்று சொன்னால் வீட்டினுடைய பின்புறத்திலே என்று அர்த்தம். அந்த சொல்லும் உங்கள் ஊர்ல இருக்கிறதோ தெரியாது, எங்கள் ஊர்லேயே அது சாதாரணமான பிரயோகத்திலேயே பயன்படுத்துவார்கள். வீட்டு கோடியிலே போய் பார் என்றால் வீட்டுக்கு பின்பக்கத்திலே போய் பார் என்று அர்த்தம். இப்போ சப்தகோடி மகாமந்திரம் என்றால் ஏழு மந்திரங்கள், மந்திரங்களுடைய சொல்லி முடித்து அதனோடு சேர்த்து சொன்னால் அதனுடைய சக்தி அதிகமாகும் என்பார்கள். இதெல்லாம் சும்மா செய்திக்காக சொல்கிறேன். ஒரு சொல்ல வந்த செய்தி என்னவென்றால், இந்த பிரணவம் என்கின்ற ஓங்காரம் எந்த மந்திரத்துக்கும் முன்னே சேர்க்கப்படுகிற பொழுது அதனுடைய சக்தி அதிகமாகிறது. அதனால்தான் நமசிவாயம் என்ற ஐந்தெழுத்து உச்சரிப்பிலே கூட நாங்கள் ஓம் சேர்த்து கொண்டு தான் சொல்லுகிறோம். ஒருமுறை ஸ்ரீராம் தான் கேட்டார், அவர்களுடைய வைஷ்ணவ அமைப்பிலே ஓமையும் சேர்த்துத்தான் அவர்கள் ஒரு அட்சரமாக எடுத்துக்கொள்வார்கள். வைஷ்ணவர்கள் ஓம் நமோ நாராயணாய என்கிற பொழுது எட்டெழுத்து மந்திரம் என்றால் அந்த ஓமும் அவர்களுக்குள்ளே சேரும். ஆனால் நாங்கள் நமசிவாயத்தை சொல்கிற பொழுது ஓமை இந்த முன் மந்திரமாக சொல்லிவிட்டு நமசிவாயத்தை தனியே தான் சொல்லுகிறோம். சைவத்திலே அந்த அது மாதிரிதான். இங்கே ஐந்தெழுத்து என்பது ஓமை சேர்ப்பதில்லை, ஐந்தெழுத்து என்பது தனியாக நமசிவாய என்று வருகிறது. இவையெல்லாம் சும்மா செய்திகள். இப்பொழுது ஓங்காரம் என்பது மந்திரங்களுக்கு முன்னுரைக்கப்படுகிற மந்திரமாக இருக்கிறது என்பதை சொல்லுகிறார்.
மேற்கோள் இதோட முடியுதுங்க, இந்த மேற்கோள்.
சரி, தொடருங்க.
இவற்றுள் சிவ தத்துவம் சிவபிரானது ஞான சக்தியின் சங்கற்பத்தால் சுத்த மாயையில் இருந்து தோன்றுவது.
இப்போ இந்த ஐந்து தத்துவங்கள் சொன்னார், சிவ தத்துவம், சக்தி தத்துவம், சதாசிவ தத்துவம், ஈஸ்வர தத்துவம், சுத்தவித்தை என்கின்ற இந்த ஐந்து தத்துவங்களும் சுத்த மாயையிலே தோன்றுகிற தத்துவங்கள். இதனுடைய தோற்ற முறைமை சொல்லுகிறார். தோற்ற முறை சிவ தத்துவம் தத்துவம் என்பது வேறு, சிவன் என்பது வேறு, அதை புரிந்து கொள்ளுங்கள். தத்துவம் சிவம், சிவ தத்துவம் என்றால் அது சிவன் அல்ல. அதை எப்படி கொள்வதென்றால், சிவம் வந்து பதிவதற்கான ஒரு ஒரு இடமாகத்தான் அதை தத்துவங்களை ஒரு 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 தடமாக எடுப்பார்கள். அது பின்னாலே இவர்கள் விளக்கம் சொல்லுகிற பொழுது விரிவாக சொல்வார்கள். ஆகவே சிவ தத்துவம் என்பதிலே சிவத்தினுடைய ஞானாசக்தி வந்து பதியுமா, அதன் அந்த தத்துவத்தை தான் சிவ தத்துவம் என்று சொல்வார்கள் என்கிறார்கள். சிவம் என்பது இந்த தத்துவங்களை எல்லாம் கடந்து நிற்கிற பொருள், அந்த பொருளினுடைய ஞானாசக்தி பதிகிற இடத்தை சிவ தத்துவம் என்று சொல்வார்கள் என்கிறார்.
இவற்றுள் சிவ தத்துவம் சிவபிரானது ஞான சக்தியின் சங்கற்பத்தால் சுத்த மாயையில் இருந்து தோன்றுவது. சூக்குமை வாக்காகிய நாதம் இத்தத்துவத்தை பற்றி நிற்றலால் இது நாத தத்துவம் எனவும் படும்.
அந்த இப்ப எங்களுக்கு மேலும் ஒரு செய்தி, நாங்கள் முதல் படித்தது ஏற்கனவே படித்த செய்தி, சிவ தத்துவம் என்பது ஞானாசக்தியினுடைய அதிர்ட்டிப்பாலே வருவது. அதே இன்னொரு செய்தி சொல்லுகிறார், அதை வாக்கோடு தொடர்புபடுத்தி சொல்லுகிறார். அதை படியுங்கள்.
சூக்குமை வாக்காகிய நாதம் இத்தத்துவத்தை பற்றி நிற்றலால் இது நாத தத்துவம் எனவும் படும்.
இந்த சூக்குமை வாக்காக இருக்கக்கூடியதாகிய நான் அந்த அந்த விடயம் இந்த தத்துவத்தை பற்றி நிற்கும் என்கிறார்கள். சிவ தத்துவத்தை பற்றி நிற்கிறபடியால் சூக்குமை வாக்காக இருக்கக்கூடிய நாதம் சிவ தத்துவத்தை பற்றி நிற்க இருக்கிறபடியால் இந்த தத்துவத்துக்கு நாத தத்துவம் என்றும் பெயர் வந்தது. நாங்கள் ஆரம்பத்திலே இதை சிவ தத்துவம் அல்லது நாத தத்துவம் என்று சொல்வார்கள், சக்தி தத்துவம் அல்லது விந்து தத்துவம் என்று சொல்வார்கள். அதற்கு காரணம் படிக்கவில்லை. இப்பொழுது அதனுடைய காரணம் சொல்கிறார்கள். சூக்குமை வாக்காக இருக்கக்கூடிய நாத தத்துவம் இந்த தத்துவத்தை பற்றி நிற்கிறபடியால் தான் இந்த சிவ தத்துவத்துக்கு நாத தத்துவம் என்றும் பெயர் உண்டு என்கிறார்.
இப்படி சிவ தத்துவமாய் நின்ற சுத்தமாயை சிவபிரானது கிரியாசக்தியின் சங்கற்பத்தினால் சக்தி தத்துவம் ஆகும். இது
இரண்டாவது சக்தி தத்துவம் எப்படி தோன்றுகிறது என்று சொல்லுகிறார். ஞானாசக்தியினுடைய சங்கற்பத்தினால் சிவ தத்துவம் தோன்றியது சிவபெருமானுடைய. அதுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய கிரியாசக்தியினுடைய சங்கல்பத்தினால் சக்தி தத்துவம் தோன்றுகிறது. இதெல்லாம் உள்ளே போக போக இன்னும் பல விஷயங்களாக விரிய வேண்டிய விஷயங்கள். அதை புத்தியை நாம் அதுக்கு தயார்படுத்தி கொள்ள வேண்டும். சிவ தத்துவம் என்பது சிவபெருமானுடைய ஞானாசக்தி. நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், அறிவு பொருள் அத்தனைக்கும் அறிவு பொருளை இது அறிவு பொருள் என்று தீர்மானிப்பது என்றால் மூன்று சக்திகள் அந்த பொருளுக்கு இருக்க வேண்டும், இச்சை, கிரியை, ஞானம். இது மூன்றும் இயல்பாக இருந்தால்தான் அந்த பொருள் அறிவு பொருள். சிவம் பேரறிவு பொருள், ஆகவே அதற்கு கட்டாயம் இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானாசக்தி மூன்றும் உண்டு. ஞானம் என்பது அறிவு, கிரியை என்பது செயல், இச்சை என்பது விளைவு. இந்த மூன்றும் உள்ளதுதான் இந்த மூன்று சக்தியாக வகுத்து சொல்கிறார்கள். சிவபெருமானுடைய அந்த அறிவு சக்தியினுடைய வழிபாடு சிவ தத்துவமாக பரிணமிக்கிறது. சிவபெருமானுடைய செயல் சக்தி கிரியாசக்தியினுடைய வழிபாடு சக்தி தத்துவமாக வழிபடுகிறது. இந்த சக்தி தத்துவத்தையும் வாக்கோடு தொடர்படுத்துகிறார்கள். நாம் முதல் படித்தது சூக்குமத வாக்காகிய நாதம். இங்கே பைசந்தி இல்லை, பைசந்தி வாக்கு இரண்டாவது தத்துவத்தோடு வந்து இணைகிறது என்கிறார். சக்தி தத்துவத்தோடு இந்த பைசந்திவாக்கு இணைகிறது, அதனாலே அதற்கு அந்த பெயர் வருகிறது என்கிறார். படியுங்கள், விந்து தத்துவம் என்று பெயர் வந்ததுக்கு காரணம் சொல்கிறார்.
இப்படி சிவதத்துவமாய் நின்ற சுத்தமாயை சிவபிரானது கிரியாசக்தியின் சங்கற்பத்தினால் சக்தி தத்துவம் ஆகும். இது பைசந்தி என்னும் வாக்கிற்கு பற்றுக்கோடாகலின் விந்து தத்துவம் என்றும் பெயர் பெற்று நிற்கும்.
பற்றுக்கோடாக இருக்கிறபடியால் விந்து தத்துவம் என்றும் பெயர் பெறுகிறது என்கிறார்.
சிவபிரானது ஞான கிரியா சக்திகளின் சங்கற்பத்தால் சக்தி தத்துவத்தின் என்றும் சதாசிவ தத்துவம் தோன்றும்.
பாருங்கள், இந்த தோற்ற முறை சும்மா மனதிலே பதிந்து கொள்ளணும், அது ரொம்ப ஆழமா பதிய வேண்டாம் என்றால் அது மெல்ல மெல்ல பதிக்கப்படும். இவ்வளவுனாலும் நாங்கள் படித்தது சிவம் சக்தி சதாசிவம் என்று படித்தோம். நேரடியாக சதாசிவம் சிவதத்துவத்திலே இருந்து தோன்றவில்லை. முதல் நாங்கள் படித்தது சிவநிலை, சிவனுடைய ஞானாசக்தி நாத தத்துவம் அல்லது சிவதத்துவம், கிரியாசக்தி சக்தி தத்துவம் அல்லது விந்து தத்துவம் என்று படித்தோம். இப்பொழுது மூன்றாவதாகிய சதாசிவம் சக்தி தத்துவத்திலே இருந்துதான் தோன்றுகிறது. இந்த தோற்ற முறைமைக்காண்டி சொல்லுகிறேன். சிவனிலிருந்து நேரடியாக ஞானாசக்தி, சிவனிலிருந்து நேரடியாக கிரியாசக்தி சக்தி தத்துவம் வந்து விடுகிறது. இந்த சக்தி தத்துவத்திலே இருந்துதான் சதாசிவ தத்துவம் தோன்றுகிறது. அங்கே என்ன நடக்கிறது என்றால் சிவனுடைய கிரியா ஞான சக்திகளுடைய கலப்பு சமமாக ஏற்படுகிறது என்கிறார்.
சிவபிரானது ஞான கிரியா சக்திகளின் சங்கற்பத்தால் சக்தி தத்துவத்தின் நின்றும் சதாசிவ தத்துவம் தோன்றும்.
சக்தி தத்துவத்தில் நின்றுதான் சதாசிவ தத்துவம் தோன்றுகிறது.
இதிலே கிரியாசக்தியின் சங்கற்பம் மிக்கு செல்லுதலால் இதிலிருந்து ஈஸ்வர தத்துவமும், இதிலே ஞான சக்தி
தத்துவம் சதாசிவத்திலே இருந்துதான் தோன்றுகிறது. அதிலே கிரியை மிகுகிற பொழுது அது ஈஸ்வர தத்துவமாக மாறுகிறது.
இதிலே ஞான சக்தி மிக்கு செல்லுதலால் சுத்த வித்யா தத்துவமும் தோன்றும். இவற்றில் உள்ள சிவசக்திகளும் அவற்றின் கலைகளும் ஆன்மாக்களும் அடுத்த பக்கத்தில் காட்டப்படும் கோட்டு வடிவத்தில் காண்க. ஒரு டேபிள் போட்டிருக்காருங்க, அவர்
போட்டிருக்கிறார். ஆமா, இப்ப முதல் இதை ஒரு தரம் திருப்பி ஒரு தரம் பதிவு செய்து கொள்ளுங்கள். சுத்தமாயிலே நாங்கள் கலைகள் பற்றி படித்தோம். அது சுத்தமாயிலே இருந்து நான் ஒரு சின்ன தொகுப்பு சொல்லுகிறேன். சுத்தமாயை சப்த பிரபஞ்சம், அர்த்த பிரபஞ்சம் அல்லது சொற்பிரபஞ்சம் பொருட்பிரபஞ்சம் என்று ரெண்டாக பிரிகிறது. இது முதல் படிப்பு. அது சுத்தமாயிலே அந்த சொற்பிரபஞ்சம் பொருட்பிரபஞ்சம் எவை எவை என்று கேட்டால், சொற்பிரபஞ்சம் வாக்கு. வாக்கு என்கிறது சுத்தமாயிலிருந்து தான் தோன்றுகிறது. இதில் நீங்கள் நான் முன்பும் உங்களுக்கு சொல்லியிருப்பேனோ என்னவோ தெரியவில்லை, நம்முடைய இந்த உடம்பு இருக்கிறதே அசுத்தமாயா காரியம்தான் நம்முடைய உடம்பு முழுவது. நான் சொல்வது உங்களுக்கு புரியும் என்று நினைக்கிறேன். நாங்கள் தனு கரண புவன போகங்கள் எல்லாம் அசுத்தமாயை பிரகிருதி மாயையிலே இருந்து ஆக்கப்பட்ட விடயங்கள். ஆகவே நம்முடைய உடம்பிலே ஒட்டுமொத்த அசுத்தமாயை சம்பந்தமான விடயங்கள் தான் பதிவாகி இருக்கின்றன. அப்படியானால் இந்த உடம்பு எப்படி மேலே உடம்பை விட்டு இந்த உயிர் வளர்ச்சி பெற்று மேலே போக வேண்டும் என்பதற்காக இறைவன் ஒரு அற்புதம் பண்ணி இருக்கிறான். என்ன செய்திருக்கிறான் என்றால், சுத்தமாயிலே உண்டான ஒரு பொருளை இந்த அசுத்தமாயை உடம்புக்குள்ளே கொண்டு வந்து பொருத்துகிறான். சுத்தமாயிலே உண்டான பொருள் என்று நான் சொல்வது சொற்பிரபஞ்சம் என்று சொன்னேனே, அந்த சொற்பிரபஞ்சத்தை வாக்கு என்று சொன்னேனே, அந்த வாக்கை இந்த உடம்பினுடைய மூலாதாரத்திலே வைத்தபடியால் தான் இந்த ஆன்மா அறிவு பெறுகிறது. கடவுளுடைய கருணை இல்லாவிட்டால் அசுத்தமாய காரியங்களே மட்டும் சேர்ந்திருந்தால் அது இறைவனை அடைய முடியாது. அதை அடைய வேணுமானால் ஏதோ ஒரு கூறு அதிலே இருந்து நமக்கு வர வேண்டும் என்று இறைவன் நம்முடைய மூலாதாரத்திலே சுத்தமாயா காரியத்தினுடைய வாக்கை கொண்டு வந்து வைத்திருக்கிறான். இது நான் மேடைகளிலையும் சொல்வதுண்டு. அந்த வாக்கை தந்ததனுடைய நோக்கம் நாம் மேலெழுந்து இறைவனை நோக்கி நகர வேண்டும். ஆகவே உடம்பிலே இருக்கக்கூடிய ஒரே ஒரு காரியம் சுத்தமாயிதான். சுத்தமாயிலிருந்து வருகிறதாகிய வாக்குத்தான் அது மூலாதாரத்திலே பதிவாகி இருக்கிறது. அப்போ இப்பொழுது வாக்கு என்று ஒரு பகுதியும் கலை தத்துவம் புவனம் என்ற ஒரு பகுதியும் பிறக்கின்றது. வாக்கு என்பது சொற்பிரபஞ்சம், கலை தத்துவம் புவனம் என்பது பொருட்பிரபஞ்சம். அந்த வாக்கு என்பது மந்திரம் பதம் வண்ணம் என்று மூன்றாக பிரிகிறது. வண்ணம் என்பது அச்சரம், அது 51 அச்சரங்கள். பதம் என்பது 81 பதங்கள். அது என்னென்ற விவரம் நாங்கள் பிறகு நூல்கள் வருகிற பொழுது படித்துக் கொள்வோம். மந்திரம் 11 சாயனந்த புருஷாயம் அகோரம் என்று 11 மந்திரங்கள், சங்கீதா மந்திரங்கள் என்று சொல்வார்கள். அந்த 11 மந்திரங்கள் இவைதான் இவற்றினுடைய மூலம் என்கிறார்கள். இதில இருந்து இனி மந்திரங்கள் முதலியவை விரியும். ஆகவே இவையெல்லாம் சுத்தமாயா தத்துவத்தினுடைய சப்த பிரபஞ்சத்தினுடைய வெளிப்பாடுகள். இனி அர்த்த பிரபஞ்சத்தினுடைய வெளிப்பாடாகத்தான் கலை, புவனம், தத்துவம். இந்த கலை என்பது என்ன என்ற விவரம் சொன்னார் சிவதத்துவத்தினுடைய அதிர்ட்டிப்பாலே. இந்த புவன அமைப்புகளிலே வாழ்கிற உயிர்களை உயர்த்திவிப்பதற்காக இறைவன் வேறு வேறு விதமாக செயல்படுகிற பொழுது, இறை சக்தி வெளிப்படுகிற பொழுது 5 விதமாக பெயர் பெறுகிறது. அது நிவர்த்திகளை, பிரதிஷ்டாகளை, சாந்திகளை, சாந்தி இன்னொரு கலை வரும், வித்யாகளை, சாந்திகளை, சாந்தி அதீதகளை என்று 5 கலையாக கலை விரிகிறது. புவனங்கள் பற்றி இப்பொழுது இன்னும் சொல்லவில்லை, தத்துவங்கள் பற்றி சொல்லுகிறார். சுத்தமாயிலே தோன்றுகிற தத்துவங்கள், தத்துவங்கள் என்றால் உங்களுக்கு உடனே ஞாபகம் வர வேண்டும், அது அர்த்த பிரபஞ்சத்தினுடைய வெளிப்பாடு, பொருட்பிரபஞ்சமாக வெளிப்படுகிறது. அது 5 தத்துவங்களாக விரிகிறது. முதல் சிவதத்துவம், அடுத்தது சக்தி தத்துவம், அல்லது நாத தத்துவம், விந்து தத்துவம் என்றும் இந்த ரெண்டையும் சொல்லலாம். இந்த சிவதத்துவம், அடுத்தது சக்தி தத்துவம், அடுத்தது சதாசிவம், அடுத்தது ஈஸ்வரம், அடுத்தது சுத்தவித்தை என்று 5 தத்துவங்களாக பிரிகிறது. அப்ப அந்த 5 தத்துவம் என்றால் சப்த அர்த்த பிரபஞ்சத்தினுடைய ஒரு கூறு என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த 5 தத்துவமாக பிரிகிறது. அதற்கு விளக்கம் சொல்கிறார். சிவத்தினுடைய ஞானாசக்தியினுடைய அதிர்ட்டிப்பாலே சிவதத்துவம் தோன்றும், கிரியாசக்தியினுடைய அதிர்ட்டிப்பினாலே சக்தி தத்துவம் தோன்றும், பிறகு சக்தி தத்துவத்திலே வெளிப்படுவதாகிய ஞான கிரியா சத்துவத்தினுடைய அந்த தத்துவங்களினுடைய அதிர்ட்டிப்பாலே சதாசிவ தத்துவம் தோன்றும். அங்கே 2 கலந்திருக்கும். பிறகு சதாசிவ தத்துவத்திலே இருந்து தோன்றுகிறதாகிய ஞானாசக்தி கிரியாசக்தி கூடுகிற பொழுது அது
ஈஸ்வரம்,
ஈஸ்வர தத்துவமாக விரியும். ஞானாசக்தி தோன்றுகிற கூடுகிற பொழுது சுத்த வித்தை தத்துவமாக விரியும். ஆகவே இது சும்மா ஒரு நினைப்புக்காக சொல்கிறேன். ஒரு படம் போடுவதென்றால் சிவம், சக்தி, அடுத்தது இதை காட்டுகிற பொழுது சக்தியிலே இருந்து காட்டி, பிறகு சதாசிவத்திலே இருந்து காட்டி, இப்படி அமைப்பார்கள். இதெல்லாம் தோற்றம் உறமை, இவ்வளவும் மட்டும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இனி இந்த தத்துவங்கள் அதில் ஏன் நாத தத்துவம், விந்து தத்துவம் என்று பெயர் வந்தது என்று சொல்லுகிறார். மூலாதாரத்திலே இருக்கக்கூடியதாகிய சூக்குமை வாக்கோடு தொடர்பு பட்டபடியால் அதற்கு நாத தத்துவம் என்று பெயர், பைசந்தி வாக்கோடு தொடர்பு பட்டபடியால் அதற்கு விந்து தத்துவம் என்று பெயர் என்ற விவரங்களை தொகுத்தார். இனி ஒரு அட்டவணை சொல்லப் போகிறார். அந்த அந்த கடைசி வரியை படியுங்கள்.
இவற்றிலுள்ள சிவசக்திகளும் அவற்றின் கலைகளும் ஆன்மாக்களும் அடுத்த பக்கத்தில் காட்டப்படும் கோட்டு வடிவத்தில் காண்க.
இவற்றிலுள்ள சுத்த தத்துவங்களில் உள்ள இந்த 3 விஷயமும் காட்டப்போகிறார். இதை நாங்கள் இப்போதைக்கு ஒரு ஒரு மனன படிப்பாகத்தான் படிக்கப் போகிறோம். இதை விளங்கி படிப்பதற்கு எங்களுக்கு இன்னும் இதற்கான அறிவு செய்தி போதாது. ஆனால் இதையெல்லாம் நூல்கள் மிக விரிவாக பின்னே விளங்கப்படுத்த போகின்றன. இப்போதைக்கு அந்த அட்டவணையை மனதிலே பதிவு பண்ணி கொள்ளுங்கள், படியுங்கள் அந்த அட்டவணையை.
அட்டவணை வந்து தத்துவம், சக்திகள், கலைகள், ஆன்மாக்கள்னு 4 பகுதியா கொடுத்துருக்காங்க ஐயா. சிவ தத்துவம் முதலில், சிவ தத்துவம், ஞான சக்தி, கலைகள் வந்து இந்திரை முதலில்
அதிர்ட்டிக்கிற சக்தி, ஞான சிவ தத்துவத்திலே அதிர்ட்டிக்கிற சக்தி ஞானாசக்தி. எதனுடைய ஞானாசக்தி? சிவத்தினுடைய, ஒரிஜினல் சிவத்தினுடைய ஞானாசக்தி.
அதனுடைய கலைகள் வந்து இந்திரை முதலிய 10.
இந்திகை,
இந்திரை,
இந்திரையா?
இந்திரை, இந்திரை முதலிய 10 கொடுத்திருக்காரு.
சரி சரி, அதாவது 10 கலைகள் இருக்கிறதாம். இதை பற்றி விவரங்கள் நாங்கள், எங்களுக்கு ஒன்றும் தெரியாது. கலைகள் என்று விவரங்கள் படித்திருக்கிறோம் என்றபடியால் அதை மட்டும் பதிவு செய்து கொள்ளுங்கள். 10 கலைகள் அங்கே வேலை செய்கிறது என்கிறார்.
ஆன்மாக்கள் சூக்கும மலவாசனை மாத்திரம் உள்ள முத்தர்.
அதாவது மலவாசனை குறைந்து சூக்கும நிலை எய்தியதாகிய முத்தி, அங்க முத்தி பெற்றவர்கள், இந்த பதமுத்தி என்று சொல்லுகிறோமே நான் நினைக்கிறேன் அந்த முத்தியாகத்தான் இருக்க வேண்டும். அப்படி சூக்கும மலம், மலம் முற்றாக நீங்காமல் சூக்குமமாக இருக்கக்கூடிய முத்தர்கள் இந்த இந்த புவனங்களிலே வாழ்வார்கள்.
அடுத்தது சக்தி தத்துவம், அதன் சக்தி கிரியாசக்தி, கலைகள் நிவர்த்தி முதலிய ஐந்து.
இப்ப நாங்க படித்தோம் நிவர்த்தி, பிரதிஷ்டை, வித்தை, சாந்தி, சாந்தி அதீதை, அந்த ஐந்து கலைகள் அங்கே வேலை செய்கின்றன.
ஆன்மாக்கள் தூலமல வாசனையுடைய முத்தர்,
அவர்களை விட கொஞ்சம் படியிறங்கியவர்கள், அவர்கள் சூக்கும மலம், இவர்கள் தூலமலம் உள்ளவர்கள் ஆகிய முத்த அதை அடைந்த முத்தர்கள், முத்து நிலையுற்றவர்கள் தான் அங்கே இருக்கலாம்.
அடுத்தது சதாசிவம், சக்தி ஈசானி முதலிய ஐந்து, ஆரணி முதலிய மூன்று,
எட்டு விதமான சக்திகள். இதெல்லாம் நாம இப்போதைக்கு பெயராக பதிய வேண்டியதுதான். எட்டு விதமான சக்திகள் அங்கே இயங்குகின்றன. ஈசானி முதலிய ஐந்து சக்தியும் ஆரணி முதலிய மூன்று சக்திகளும் இயங்குகின்றன. இனி அதை பற்றிய விவரங்கள் எல்லாம் பின்னாலே படிப்போம்.
கலைகள் சசினி முதலிய முப்பத்தி எட்டு,
முப்பத்தி எட்டு கலைகள் வேலை செய்கின்றன. நீங்கள் நினைத்து பாருங்கள், இதெல்லாம் சும்மா ஒரு பொழுதுபோக்குக்கு எழுதின எண்ணிக்கை அல்ல. முப்பத்தெட்டு என்றால் இனி முப்பத்தெட்டும் என்ன செய்கிறது என்று விவரம் ஈராக சொல்லப் போகிறார். இப்பொழுது முதல் கேள்வியாக அதை பதிவு செய்து, முப்பத்தெட்டு கலைகள் வேலை செய்கின்றன.
ஆன்மாக்கள் அணு, சதாசிவர் முதலியோர்.
அணு சதாசிவர் என்று நாங்கள் இறைவர்களாக கும்பிடுகிற நிலை, இதுக்கு மேலேதான் தூளமல முத்தர்கள், அதற்கு மேலேதான் சூக்குமமல முத்தர்கள். ஆகவே அணு சதாசிவர் போன்றவர்கள் இங்கே இருப்பார்கள் என்கிறார்கள்.
அடுத்தது ஈஸ்வரம், அதுக்கு சக்திகள் குறிப்பிடப்படலைங்க. கலைகளும் இல்லை,
கலையும் இல்லை.
ஆன்மாக்கள் வித்யேஸ்வரர்
என்பவர் இருப்பார்கள்.
வித்யேஸ்வரர், ருத்ரர், இரண்டு பேர்
இந்த தத்துவத்திலே.
அடுத்தது சுத்த வித்தை, சக்திகள் வாமை முதலிய ஒன்பது,
ஒன்பது சக்திகள்.
கலைகள் இல்லை. ஆன்மாக்கள் நந்தி முதலிய கணங்கள், கீழுள்ள உருத்திரன், மால், அயன் முதலியோரை தொழிற்படுத்தும் உருத்திரன், மால், அயன் முதலியோர்.
பாருங்கள், மாலையன் ருத்திரன் என்று நாங்கள் சொல்லுகிற மாலையன் ருத்திரனுக்கு மேலுள்ள மாலையன் ருத்திரர்கள் என்று கொஞ்சம் பேர் இருக்கிறார்களாம். கீழே உள்ளதாகிய இந்த மாலையன் ருத்திரவர்களை தொழில்படுத்துகிற மாலையன் ருத்திரர்கள் இந்த இடத்திலே இருப்பார்கள் என்கிறார். தலையை பித்து கொள்ளலாம் போல் தோன்றும். அதிகம் இதற்குள்ளே நாம் உள்ளே இறங்க வேண்டாம், ஏனென்றால் அது இறக்க வேண்டிய இடத்திலே அவர்களுக்கு தெரியும் இறக்க. இப்பொழுது எங்களுக்கு இந்த இடத்தை அறிமுகப்படுத்துகிறார்கள். திடீரென்று நான் எப்பொழுதும் சொல்வதுண்டு, உடனே துளைத்து கொண்டு உள்ளே போக முடியாது, பகுதி பகுதியாகத்தான் போக வேண்டும். இப்பொழுது இது நமக்கு விஷயம் சொல்லப்படுகிறது. இந்த ஐந்து தத்துவங்களுக்கும் அந்த ஐந்து தத்துவங்களும் எந்த சக்தி இயக்குகிறது, அங்கே எந்த கலை வேலை செய்கிறது, அங்கே யார் யார் அங்கே அந்த தத்துவங்களிலே இயங்குகிறார்கள் என்பதற்கான ஒரு அட்டவணை. இது பற்றிய முழு விவரங்கள் பின்னாலே படிக்கப் போகிற நூல்களிலே வரும் என்றபடியால், இல்லாவிட்டால் ஏன் இதை படித்தால் என்ன இது இவருக்கு தெரியாதபடியாக சொல்லுகிறார் என்று நீங்கள் நினைக்கலாம். இது விளங்க வேண்டி இந்த இடத்திலே விளங்க வேண்டிய இடமாக இருந்தால் கட்டாயமாக உரையாசிரியர் அந்த இடத்தை அதை விரித்திருப்பார். இப்பொழுது ஒரு முதல் கல்வியாக இதை பற்றி கொள்ளுங்கள் என்று அந்த அட்டவணையை நமக்கு தந்திருக்கிறார்.
இதோட சுத்தமாயை பத்தி முடியுதுங்கய்யா, அடுத்தது அசுத்தமாயை தொடங்குது.
அசுத்தமாயை அடுத்த வகுப்பிலே பார்ப்போம். சின்ன சின்ன விஷயங்கள் தான், ஆனால் எவ்வளவு விஷயங்கள் தெரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது என்று தெரிகிற பொழுது பெரிய வியப்பாக இருக்கிறது. இதே இந்த அஞ்சையும் நாங்கள் உண்மை விளக்கத்திலேயும் படித்தோம். இது இரண்டாம் கல்வியிலே, அதுக்கு மேலே நாம் எங்களை தூக்கி கொண்டு போகிறார்கள். இன்னும் போக 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 இப்படியே போக போகிறோம். எது வரைக்கும் என்றால் கடைசியிலே கொண்டு போய் சிவத்திடமே விட்டு விடுவார்கள். நிறைய வகுப்பு நிறைவு செய்கிறோம்.
உயிரை அன்பில் வளர்த்து அருளாக்கும் இம்முயற்சியில் இணைந்து பங்கேற்றமைக்கு நன்றி.